வணக்கம் குழந்தைகளா, சைவம் டாட் ஆர்கில் கதை கேட்க வந்திருக்கிறவங்க எல்லாரையும் வரவேற்கிறேன்.
சரி, நாம அடுத்த படலத்தை பார்ப்போமா? 14வது திருவிளையாடல், இந்திரன் முடிமேல் வளையறிந்த படலம். 13ஆம் திருவிளையாடல்ல என்ன பார்த்தோம்? உக்ரபாண்டியன் பொங்கி வந்த கடலின் மேல் தன்னுடைய வேலாயுதத்தை எரிந்து கடலை அடக்கினத பார்த்தோம் இல்லையா? இந்திரன் தோற்று போனதையும் பார்த்தோம். தோற்று போனதால இந்திரன் மனம் திருந்தினாரான்னு கேட்டா, அதுதான் இல்ல. இந்திரனுக்கு உக்ரபாண்டியன் மேல இன்னும் அதிகமா கோபம் வந்துருச்சு. தன்னை தோற்கடிச்ச உக்ரபாண்டியனை பழி வாங்கியே தீரணும்னு இன்னும் அதிகமான பொறாமையும் ஆத்திரமும் உக்ரபாண்டியன் மேல அவரு கொண்டு வந்தாரு. சரியான தருணம் வேண்டி காத்திருந்தார் இந்திரன். அப்போ கிரகங்களின் நிலை வேற சரியா இல்லாததால மழை பெய்யாம பஞ்சம் வந்துடுச்சான். பயிரெல்லாம் தண்ணி இல்லாம காய்ஞ்சு தீஞ்சு போச்சு. திராவிட நாடுகளான சேர சோழ பாண்டிய நாடுகள் மூணுமே பஞ்சத்துல வாடி போச்சு. இப்போதான் நாம பொல்யூஷன், குளோபல் வார்மிங்னு மேன்மேட் டிசாஸ்டர்ஸால மழை இல்லாம கஷ்டப்படுறோம். ஆனா அப்போதான் மனிதர்கள் சாஸ்திர சம்பிரதாயப்படி தான் வாழ்ந்து வந்தாங்க. அதனால மழை தவறுவதற்கோ பஞ்சம் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பே இல்லாம இருந்தது. இந்த சூழ்நிலையில மூணு நாட்லையும் பல காலம் மழை பெய்யாம பஞ்சம் தலைவிரித்து ஆடினதால மூணு வேந்தர்களும் ரொம்ப குழம்பி போயிட்டாங்க. என்னாச்சு, என்ன தப்பு நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்பினாங்க. நம்ம நாட்டுல மட்டும் இல்ல, சேர நாட்டுல மட்டும் இல்ல, சோழ நாட்டிலயும் இதே அவலம் தான் இருக்கு, பாண்டிய நாட்டிலயும் இதே அவலம் தான் இருக்கு அப்படின்னு மக்கள் படுற துன்பத்தை பார்த்து இந்த மூன்று மன்னர்களும் தங்களுக்குள்ள இருந்த பகைமைய மறந்துட்டு ஒன்னு கூடினாங்களாம். இப்படி மூன்று நாட்டிலுமே மழை பெய்யாம இருக்கே, அப்போ ஏதோ பெரிய காரணம் தான் இருக்கும். அது என்ன காரணம் அப்படின்னு நாம கண்டுபிடிச்சு அதை தீர்த்து வைக்கணும், அந்த குறைய தீர்த்து வைக்கணும். நம்ம பகையெல்லாம் மறந்துட்டு ஒரு கஷ்டம்னா ஒன்று கூடி நம்ம இந்த நேரத்தில் நம்ம மக்களை காப்பாற்றணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அதனால பொதிகை மலையில இருந்த அகத்திய முனிவரை கண்டு தங்களோட நாட்டில் மழை இல்லாததால வறுமையில மக்கள் வாடுறத எடுத்து சொன்னாங்க. அகத்திய முனிவரும் ரொம்ப வருத்தப்பட்டார். உடனே கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்த்து, நீங்க இந்திரலோகம் போய் இந்திரன் கிட்டயே மழை பெய்ய சொல்லி கேளுங்க, மழை பெய்விக்கிற வருணன் இந்திரன் கட்டுப்பாட்டில் தான் இருக்காரு அப்படின்னு சொன்னாராம். இந்திரனை பார்க்க, இந்திரலோகம் போகணுமா? அது எப்படி போறது? நாங்க அரசர்கள்னாலும் சாதாரண மனிதர்கள் தானே, நாங்க எப்படி அங்க போறது அப்படின்னு கேட்டாங்களாம் இந்த மூன்று வேந்தர்களும். அப்போ அகத்திய மாமுனிவர் சோமவார விரதத்தை பற்றி எடுத்து கூறி, இவ்வளோ சிறப்பான சோமவார பூஜையை நீங்க மேற்கொண்டால் ஈசன் திருவருளால கண்டிப்பா இந்திரலோகம் போக முடியும் அப்படின்னு, இந்திரலோகத்துக்கே போகக்கூடிய ஆற்றலை கொடுக்கக்கூடிய சோமவார விரதம் பத்தி கேட்க உங்களுக்கும் ஆர்வமா இருக்கு இல்லையா? சொல்றேன் கேளுங்க. ஒரு விரதத்தை எங்க எப்படி ஆரம்பிக்கிறோங்கிறது முக்கியம். சோமவார விரதம் சோமசுந்தர கடவுளுக்கு மிகவும் விசேஷம். அதனால காசி போன்ற திருத்தலத்தில் அனுஷ்டிக்கிறத விட மதுரையில சோமசுந்தர கடவுள் எழுந்தருளி இருக்கும் மீனாட்சி அம்மன் கோயிலில் அனுஷ்டிப்பது ரொம்ப விசேஷம். அமாவாசை அன்னைக்கு வரும் சோமவாரம் அதை விட விசேஷம். இந்த விரதத்துக்கு பூ, பழம், வெற்றிலை பாக்கு, அப்புறம் அபிஷேக பொருட்கள் வாங்கணும் இல்லையா? அதுக்கு பணம் வேணும் இல்லையா? அந்த பணம் நேர்மையான வழியில சம்பாதித்த பணமா இருக்கணுமா, அப்போதான் விரதம் பலன் கொடுக்கும். இந்த சோமவார விரதத்தை கார்த்திகை அல்லது மார்கழி மாதம்தான் தொடங்கணுமா, அதுவும் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு சாப்பிடாம கீழே தரையில படுத்து தூங்கணும். திங்கக்கிழமை விடிய காலையிலேயே எழுந்து மீனாட்சி அம்மையோட கூடிய சோமசுந்தர கடவுளை தியானித்து அன்னைக்கு செய்ய வேண்டிய நித்திய கடன்களை செய்து முடிச்சுட்டு மனசுல எந்த குற்றமும் இல்லாம ஒற்றாமரை குளத்துக்கு போகணும். அங்க விபூதி, வில்வத்தடி மண், தருப்பை, கோமயம், எள் இதையெல்லாம் கொஞ்சம் தலையில வச்சு கையில பவித்திரம் தரித்து சோமசுந்தர கடவுளை தியானித்து இந்த உலகில் உள்ள உத்தம தீர்த்தங்கள் எல்லாத்துலயும் குளித்த பலனை எனக்கு இங்கே தந்தருளுங்கள் இறைவா அப்படின்னு இறைஞ்சி கேட்டு மூழ்கி எழணும். பிறகு சுத்தமான உலர்ந்த வெண்ணிற ஆடை அணிந்து எல்லாமே வெள்ளை பூக்களாய், வெள்ளை மந்தாரம், முல்லை, மல்லிகை, சாதி, இருவாட்சி, வெள்ளருக்கு, வெண்தாமரை போன்ற பூக்களையும் வில்வம், அருகு, அட்சதை, எள், விபூதி முதலியவற்றையும் எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு போகணும். பூஜை பொருட்களை கோயிலுக்கு எடுத்துட்டு போகும்போது இப்ப நிறைய பேரு பிக்ஷாப்பர் பேக்ல போட்டு கையை கீழே தொங்க விட்டுட்டு போறாங்க. அது தப்பு. இங்க வித்யா குரு கோமதி நாயகம் ஐயா வந்து சொல்லுவாரு, கோயிலுக்கு உள்ள போனாலே கை இடுப்புக்கு கீழே போகக்கூடாதாம். கை கூப்பி இருக்கும் போதும் தலைக்கு மேல இருந்தா, கைய தலைக்கு மேல கூப்பினா ரொம்ப உத்தமம். நெஞ்சுக்கிட்ட இருந்தா மத்தியமம். இடுப்புக்கு கீழே கை எக்காரணத்தை கொண்டு வரவே கூடாது அப்படின்னு சொல்லுவாரு. அவர் சொல்றத கேட்டு நாங்களும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் கை வலிக்கும், ஷோல்டர்லாம் வலிக்கும் தான், ஆனா எந்த காரணத்தை கொண்டும் நாங்க கோயிலுக்கு எடுத்துட்டு போற பொருட்களையோ இல்ல படிக்கிறதுக்காக பாராயணம் செய்யறதுக்காக கொண்டு போகிற தேவாரம், திருவாசகம் மாதிரி நூல்களையோ தோல் பையில போட்டு இடுப்புக்கு கீழே நாங்க தொங்க விடவே மாட்டோம். இடுப்புக்கு கீழே அபிஷேக பொருட்களை கொண்டு போனா அது ரொம்ப பெரிய அபச்சாரமா. அதனால பேக்ல நீங்க எடுத்துட்டு போனாலும் அத நெஞ்சுக்கிட்டயோ வயத்துக்கிட்டயோ இருக்க பிடிச்சிட்டு வாங்க. அதனால பூஜை பொருட்களை தலையில் வைத்தால் உத்தமம், தோளில் வைத்தால் மத்தியமம், ஆனா இடுப்புக்கு கீழே மட்டும் என்னைக்குமே தூக்கிட்டு போகக்கூடாது. அதே போல இது சோமவார விரதத்துக்குன்னு மட்டும் இல்லை, சாதாரண மனிதர்கள் கோயிலுக்கு போனா கூட இதுதான் விதி அப்படின்னு எங்க ஐயா சொல்லுவாரு. இப்போலாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஜீன்ஸு, டிஷர்ட்டு, பிளாக் கலர்ல கூட ட்ரெஸ் போட்டுட்டு, தலையை விரிச்சு போட்டுட்டு, செல்போனை நோண்டிக்கிட்டு, அங்க இங்க நின்று போட்டோஸ் எடுத்துட்டு அதை எஃபியில அப்லோட் பண்ணி ஏதோ பிக்னிக் போற மாதிரி போறாங்க. இந்த மாதிரி மக்கள் கோயிலுக்கு போறதே ரொம்ப அபூர்வம். ஏதோ நல்ல நாள் விசேஷம்னா போவாங்க. அப்படி அபூர்வமா போற அன்னைக்கும் புண்ணியத்தை சேர்க்காம அனாச்சாரத்தை செஞ்சுட்டு பாவத்தை தான் சேர்த்துக்கிட்டு வருவாங்க. ஐயா கோமதி நாயகம் ஐயா இதை பத்தி ஒரு முறை ரொம்ப சுவாரஸ்யமா சொன்னாரு. இறைவன் ரொம்ப கருணையானவர். நாம என்ன கேட்டாலும் கொடுக்கக்கூடியவர். அவரை ஏதோ வரம் வேண்டி கேட்கிறோம்னு வைங்க, அவர் உடனே சரிப்போ வச்சுக்கோ அப்படின்னு அப்ளிகேஷன்ல சைன் பண்ணி கொடுத்துருவாராம். ஆனா அவர் கொடுத்த வரத்தை சாங்ஷன் பண்றது யாரு தெரியுமா? சண்டிகேஸ்வரர். நாம கோயிலுக்குள்ள வந்ததுல இருந்து நாம ஒவ்வொருவரையும் உள்ளும் புறமா கவனிக்கிறது அவர் தான். நாம கோயிலுக்குள்ள உண்மையான பக்தியோட சரணாகதியோட போகலன்னா அந்த பக்குவம் வரும் வரை சாங்ஷன் ஆர்டரை மூவ் பண்ணாம வச்சுக்கிட்டு இருப்பாராம். ஸோ குழந்தைகளா, அடுத்த முறை கோயிலுக்கு போகும்போது பக்தியோட போகணும், புரிஞ்சுதா? சரி, நாம இப்போ சோமவார விரதத்துக்கு போகலாம். எந்த காரியத்தையும் துவக்கிறதுக்கு முன்னாடி எடுத்த காரியம் நல்லா சித்தி விநாயகர் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்கணும். இப்படி இந்த மூன்று அரசர்களும் முறைய சோமவார விரதம் அனுஷ்டித்ததோட பலனா அவங்களுக்கு பறக்கும் ஆற்றல் வந்தது. பாருங்க, அந்த காலத்துல நாட்டை ஆண்ட மன்னர்கள் மக்கள் மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்தாங்க. இந்த மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி மழை வேண்டி கேக்குறாங்க. இந்த காலத்துல யாராவது அப்படியெல்லாம் செய்வாங்களா? அப்படியெல்லாம் செஞ்சிருந்தா இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். இவ்வளவு சிறப்பான சோமவார விரதத்தை மேற்கொண்டு நேரா மழையே வேணும்னு வேண்டி கேட்டிருக்கலாமே. எதுக்கு கஷ்டப்பட்டு நோன்பிருந்து பறக்கும் ஆற்றல் வந்து இந்திரலோகம் போய் இந்திரன்கிட்ட வேண்டி நிக்கணும் அப்படின்னு கேட்க தோணுது இல்லையா? அங்கதான் இருக்கு ட்விஸ்ட். இந்திரன் மதுரை மாநகர் மீது கடலை பொங்க வச்சார் இல்லையா, கடல் மீது உக்ரபாண்டியன் வேலை செலுத்தினார். அதனால கடல் கட்டுப்பட்டு இந்திரன் தோத்து போயிட்டாரு. அவர் தோத்து போனாலும் உக்ரபாண்டியன் மேல இருந்த கோபமும் பொறாமையும் தீரவே இல்லை. அதை தீர்க்கதான் இந்த 16 திருவிளையாடலே. 3 பேரரசர்களும் விண்ணுலகம் போனாங்க இல்லையா, 3 பேரரசர்களும் விண்ணுலகம் போனாங்க இல்லையா. இந்திரன் அவங்களை எப்படி நடத்தினார் தெரியுமா? வந்திருக்கிறவங்க சாதாரண மனிதர்கள் தானேன்னு 3 தாழ்ந்த இருக்கைகளை, லோ சீட்டட் சேர்ஸ் ஏற்படுத்தினாராம். சேரனும் சோழனும் அதில் போய் உட்கார்ந்துக்கிட்டாங்க. உக்ரபாண்டியனுக்கு இது ஏற்கக்கூடியதா இல்லை. அவர் தான் இந்திரனை ஏற்கனவே தோற்கடிச்சவராச்சே. அப்போ லாஜிக்காக பார்த்தா இந்திரலோகம் யாருக்கு சொந்தம்? ஜெயிச்ச உக்ரபாண்டியனுக்கு தானே சொந்தம். அப்போ அவர் எங்கே உட்காரணும்? இந்திரனுடைய ஆசனத்தில் தானே உட்காரணும். அந்த இருக்கையை கொடுத்தா அவர் எப்படி அதில் போய் உட்காருவார்? இதுக்க இந்த 3 அரசர்களும் முறையா வேத வேள்விகளை, கோயில் பூசைகளை செய்யறவங்க. அதுல போடப்படும் அவிர்பாகத்தை வாங்கிட்டு மக்களுக்கு மழை தராதது இந்திரனுடைய தப்பு தானே. இவங்க கரெக்டா பே பண்ணியிருக்காங்க, அப்ப அவர் கரெக்டா டெலிவர் பண்ணணும். கொடுத்த அவிர்பாகத்தை வாங்கிட்டு அவர் கொடுக்க வேண்டிய மழையை கொடுக்கலன்னா எதுக்கு போய் கெஞ்சி கேட்கணும்? அதனால உக்ரபாண்டியன் நேரா இந்திரனோட சீட்ல போய் உட்கார்ந்துட்டாராம். சேர சோழ மன்னர்கள் மழை வேணும்னு இந்திரன் கிட்ட மிகவும் கீழ்ப்படிந்து வணங்கி கேட்டுக்கிட்டாங்க. இந்திரனை ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து அவனோட ஆதரவை பெற்றுட்டு கிளம்பினாங்க. இந்திரனும் அவங்களோட ரொம்ப இணக்கமாகி, சரி இனிமே உங்க எல்லாருக்கும் ரெயின்ஃபால் சப்ளை பண்ண ஜியோ போட்டுறேன், கவலைப்படாம போயிட்டு வாங்க அப்படின்னு ஃப்ரெண்ட்லியா பேசி அனுப்பி வச்சாராம். அது மட்டுமல்ல, நிறைய பொன் பொருள், தங்க வைர ஆபரணங்களை எல்லாம் பரிசா சோழ மன்னர்கள் போயாச்சு. அங்க பாகோ இந்திரனுடைய சிம்மாசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. இந்திரனுக்கு இதை பார்க்கும்போது பயங்கர கடுப்பா வருது. உக்ரபாண்டியன் சிவபெருமானுடைய மகன், முருகக்கடவுள் அப்படிங்கிறது இந்திரனுக்கு விளங்கவே இல்லை. அதனால ஒரு சாதாரண மானிடனுக்கு என்ன திமிர்? நான் கடலால மதுரை மாநகரை அழிக்க முயன்ற போது வேலால அதை தடுத்து நிறுத்திட்டார் இந்த உக்ரபாண்டியன். இப்போ என் தேவலோகத்துக்கு வந்து ஏன் முன்னாலேயே, ஏன் சிம்மாசனத்திலேயே ஏறி உட்கார்ந்துகிட்டு இருக்காரு? என்னை தோற்கடிச்ச பெருமை தான் இந்த உக்ரபாண்டியனுக்கு. அதனால அவரோட கர்வத்துக்கு தக்க பதில் தரணும் அப்படின்னு என்ன பண்ணார் தெரியுமா? ரொம்ப 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 பெரிய கனமான முத்து கொண்டு வந்தாராம். பெரிய முத்து மாலைன்னா நம்ம கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய மாலை. ஒவ்வொரு முத்தும் 2 பேர் சேர்ந்தா கூட கட்டி பிடிக்க முடியாத அளவுக்கு பெருசா இருக்கு. 20-25 கிலோமீட்டர் நீளத்துக்கு பெரிய மாலையா கட்டி கொண்டு வந்தாங்க. அதை ஒரு பெரிய தள்ளுவண்டியில வச்சு 100 பேர் தள்ள முடியாம தள்ளிட்டு வந்தாங்களாம். இந்திரனுக்கு கழுத்தில் அணிஞ்சுக்க முடியாத பாண்டியனுக்கு கொடுத்து சபை நடுவே அவரை திண்டாட வச்சு எல்லார் முன்னாலேயும் அவரை கேலி பொருளா ஆக்கணுங்கிறது தான் ஆசை. பாண்டியன் யாரு? முருக கடவுளாச்சே. இடத்தை ஆளும் ஈசன் மகனுக்கு இதை ஏதோ பூமாலை எடுக்கிறது போல சுலபமா எடுத்து ஈஸியா ஒரு கையில பிடிச்சு கழுத்துல போட்டுக்கிட்டாராம். அப்ப அடைச்சு போயிட்டான். என்னடா இது, இந்த உக்ரபாண்டியன் கிட்ட எதுவுமே செல்லுபடி ஆக மாட்டேங்குதே அப்படின்னு மலைச்சு போய் நின்னுட்டான். இந்திரன் கிட்ட இதுக்கு மேல இருக்க பிடிக்காத உக்ரபாண்டியன் மதுரை மாநகருக்கே திரும்பி வந்துட்டாரு. இந்திரனோட சூழ்ச்சியால சேர சோழ மன்னர்களுடைய நாடுகளில் மட்டும் மழை பெஞ்சு வழமையா இருந்தது. ஆனா பாண்டிய நாட்டில், அதாவது மதுரையின் பதியில மழை பொழியாமல் வறண்டு போயிருந்ததாம். இத நினைச்சு அவர் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாரு. தன் மேல உள்ள பகையின் காரணமா தன் நாட்டு மக்களை துன்புறுத்தும் இந்திரனுக்கு புத்தி புகட்டணும்னு காத்திருந்தார். அப்போதான் ஒரு விஷயம் நடந்தது. உக்ரபாண்டியன் பொதிகை மலை சாரலுக்கு போன போது மழை பொழிய வேண்டிய மேகங்கள் எல்லாம் அந்த பொதிகை மலை உச்சியில சும்மா கிடந்ததை பார்த்தாரு. வந்ததே கோபம் அவருக்கு. தன் நாட்டு மக்களுக்கு மழை பொழியாம சும்மா சோம்பி கிடந்த அந்த மேக கூட்டத்தை கட்டி இழுத்துட்டு வந்தாராம். வந்து என்ன பண்ணார் தெரியுமா, என் நாட்டில் மழை பொழியுங்க அப்படின்னு சொல்லலை. அப்படி செஞ்சா தன் கடமையை செய்யாத மேகங்களுக்கு தண்டனை கிடைச்ச மாதிரி ஆகாதே, அவ்வளோ நாள் சும்மா இருந்த மேகங்கள் மழையை பொழிஞ்சிட்டு ஜாலியாக எஸ்கேப் ஆயிடும்ல, அதனால் அந்த மேகங்களை எல்லாம் தன்னுடைய சிறையில் போட்டு அடைச்சிட்டாராம். ஃப்ரீயாக சுற்றிட்டு இருந்தீங்கல்ல, இப்போ உள்ளேயே அடைஞ்சு கிடங்க அப்படின்னு உள்ளே போட்டு அடைச்சிட்டாராம். இப்போது நீங்கள் கேள்வி கேட்கலாம், என்னது மேகங்களுக்கு தண்டனையா, அது என்ன லிவிங் பீயிங்கா, அதை பிடிச்சி முதல்ல ஜெயிலில் போட முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா. அப்படியே கதைக்காக மேகத்தை தண்டித்தாலும் அது மேகங்களுடைய குற்றம் இல்லையே, அதெல்லாம் இந்திரனின் கண்ட்ரோலில் தானே இருக்குது, இந்திரன் சொல்படி கேட்டதால் இந்திரனை தானே தண்டிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். முதல்ல கிளவுட்ஸ் எல்லாம் லிவிங் பீயிங்ஸான்னு கேட்டால் எஸ் தே ஆர் டிவைன் லிவிங் பீயிங்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். இதுதான் எல்லாத்துக்கும் ஆதாரமே. அதில் இருந்து உள்வாங்க தனக்குள்ளே தேங்கி வச்சு அதை கரெக்டான சீசனில் பொழிகிற க்ளவுட் எப்படி நான் லிவிங்காக இருக்க முடியும், ஃபைவ் எலிமெண்ட்ஸில் அதுவும் ஒன்று தானே. அடுத்த சந்தேகம் என்ன, மேகக்கூட்டங்கள் எல்லாம் தன்னோட தலைவன் இந்திரன் சொற்படி தானே நடந்தது, அப்போது தப்பு இந்திரன் மேலே தானேன்னு கேட்குறீங்க கரெக்டாக. இதை ரொம்ப ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போது நீங்கள் எல்லாரும் ஸ்கூலுக்கு போகிறீங்க, உங்கள் கிளாஸுக்கு ஒரு கிளாஸ் லீடர் இருப்பார், உங்கள் கிளாஸ் டீச்சர் உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஒர்க் கொடுக்குறாங்க, ஆனால் உங்கள் கிளாஸ் லீடர் அதை செய்ய வேணான்னு சொல்கிறோம், அப்போது நீங்கள் என்ன செய்வீங்க, உங்கள் இமீடியட் அத்தாரிட்டி கிளாஸ் லீடர் சொல்கிறத கேட்பீங்களா, இல்லை உங்கள் சுப்பீரியர் கிளாஸ் டீச்சர் சொல்கிறத கேட்பீங்களா? கிளாஸ் டீச்சர் சொல்கிறது தானே கேட்கணும். இப்போ புரியுதா, உக்ரபாண்டியன் மேகங்களுக்கு ஏன் தண்டனை கொடுத்தாருன்னு, உக்ரபாண்டியன் தன்னுடைய மழை பொழியும் மேகங்களை சிறைச்சாலையில் போட்டு அடைச்சிட்டாருன்னு தெரிஞ்சதும் இந்திரனுக்கு வந்ததே கோபம். இந்த மானுடன் தன்னோட பாதையில் ரொம்ப கிராஸ் ஆகிறான், இவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு தன்னுடைய தேவர் படையை திரட்டிக்கிட்டு இந்திரன் போருக்கு கிளம்பிட்டான். உக்ரபாண்டியன் இதைத்தான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தார். ரெண்டு பேருக்கும் நடுவில் கடும் போர் நடந்தது. பயங்கரமான ஆயுதங்களை எல்லாம் ரெண்டு பேரும் ஒருத்தன் மேலே ஒருத்தர் பிரயோகிச்சாங்க. முடிவில் வேற வழி இல்லாமல் இந்திரன் தன்னுடைய வஜ்ராயுதத்தை எடுத்து வீசினார். இந்த வஜ்ராயுதம் என்னன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ததிசி முனிவரோட முதுகு எலும்பு தான் வஜ்ராயுதம். ததிசி முனிவரோட முதுகு எலும்பு தான் வஜ்ராயுதம்னு நாம் முன்னமே பார்த்தோம். அதை எடுத்து தன்னுடைய ஃபைனல் ஆயுதமாக வீசினார் இந்திரன். முருகப்பெருமானுக்கு அதற்கு இணையான ஆயுதம் அவரோட திருமணத்தின் போது அவருடைய தந்தையான சிவபெருமான் கொடுத்துருந்தாரு. உக்ரபாண்டியனின் திருமணத்தப்போ என்னென்ன ஆயுதம் கொடுத்தாரு சொல்லுங்க பார்க்கலாம், வேலு வளையம் சண்டாயுதம் கொடுத்தார் இல்லையா. வேலை மதுரையில் கடல் பொங்கி வந்தபோது எரிஞ்சு கடலை அடக்கினார். அடுத்து வளையம், அதைத்தான் இப்போ உபயோகிக்க போறார். வஜ்ராயுதத்தை இந்திரன் வீசவும் உக்ரபாண்டியன் தன் வளையத்தை வீசினாராம். சிவபெருமான் தன் திருக்கரத்தால் கொடுத்த ஆயுதத்தின் முன்னே இந்த வஜ்ராயுதம் எம்மாத்திரம். அந்த வளையம் வஜ்ராயுதத்தை வீழ்த்தி இந்திரனோட தலையில் இருந்த அவருடைய க்ரௌனை கீழே தள்ளிடுச்சான். ஒரு ராஜா தலையில் இருக்கிற கிரீடத்தை அவரோட போரிடுபவர் கீழே தள்ளிட்டாலே ராஜா டிஃபீட்டட்னு தான் அர்த்தம். அவ்வளோதான், இந்திரன் தோத்து போயாச்சு. ரொம்ப அவமானமாக போச்சு இந்திரனுக்கு. தன் தோல்வியை ஒப்புக்கிட்டு இனிமேல் மதுரையில் ஒழுங்காக மழை பொழிய வைக்கிறேன் அப்படின்னு தன்னையும் தன் மேக கூட்டங்களையும் மன்னிச்சு விட சொன்னாராம். உக்ரபாண்டியனும் சரி பொழைச்சிப்போம் அப்படின்னு மன்னிச்சு விட்டுட்டாராம். இந்திரனும் மேகங்களும் ஃப்ரீ ஆகிட்டாங்க. அப்புறம் மேகங்கள் முறையாக மழை பெஞ்சிட்டு வந்ததான், பாண்டிய நாடும் சுபிட்சமாக இருந்ததான். உக்ரபாண்டியன் தன்னுடைய வலையால் இந்திரனை தோற்கடித்த இந்த படலம் தான் திருவிளையாடல் புராணத்தில் 14 திருவிளையாடல் ஆகும். ஒவ்வொரு புராணத்தையும் கேட்டால் ஒரு பலன் கிடைக்கும் இல்லையா, இந்த படலத்தை கேட்டால் என்னவெல்லாம் கிடைக்கும் தெரியுமா, நவரத்னத்தை வாங்கும் அதிர்ஷ்டமும் சுகபோக வாழ்வும் கிடைக்கும். மழை பொழியாமல் வறண்டு போயிருக்கும் காலங்களிலோ இல்ல சீசன் தவறி மழை பொழிஞ்சு பயிர்கள் நாசமாகும் காலங்களிலோ இந்த புராணத்தை தினமும் படிச்சாலோ கேட்டாலோ சிந்திச்சாலோ சரியா மழை பொழிந்து நாடும் மக்களும் சுபிக்ஷமா இருப்பாங்களாம். என்ன குழந்தைகளா, இந்த புராணம் எப்படி இருந்தது? ரொம்ப அற்புதமா இருந்தது இல்லையா? நாளைக்கு நாம அடுத்த புராணத்தை கேட்கலாம், சரியா?